SBS தமிழ்.
இனி செய்திகளை விரிவாக பார்ப்போம். நாட்டில் நடைபெற வேண்டிய ஃபெடரல் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படலாம் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் தேர்தல் தேதியை பிரதமர் ஸ்காட் மோரிசன் அவர்கள் இன்று அறிவிக்கவில்லை. அவர் பெரும்பாலும் இந்த வாரத்தின் இறுதி நாட்களில் அறிவிக்கக்கூடும் என்று தற்போது எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் எப்போது அறிவிக்கப்பட்டாலும் தேர்தலை எதிர்கொள்ள தமது கட்சி தயாராக இருப்பதாக லேபர் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஆந்தனி அல்பனீசி ஸ்கை நியூஸிடம் கூறினார்.
While the government's been fighting itself, we've been preparing policies, putting them forward in a constructive way. I must say, more policy than any opposition certainly in modern history has ever put forward, with the detail there outlining exactly what our plan for Australia is. See, the difference is,
well,
David,
let's talk a bit about that.
They have a plan to get re-elected. We have a plan actually for Australia.
இதற்கிடையில் வரும் நாட்களில் அரசின் திட்டங்களை விளம்பரப்படுத்த அரசு 47 மில்லியன் டாலர் செலவிட திட்டமிட்டுள்ளது. தேர்தல் மே மாதம் 11 அல்லது 18 அல்லது 25 என்று 3 தேதிகளில் ஒரு தேதியில் நடைபெறலாம் என்றும் அது எந்த தேதி என்பதை பிரதமர் ஸ்காட் மோரிசன் முடிவு செய்து அறிவிப்பார் என்றும் நாட்டின் கருவூல காப்பாளர் ட்ரெஷரர் ஜோஷ் ஃப்ரைடன்பர்க் ABC-யிடம் கூறினார்.
Well, there's always been 3 dates that have been toyed about at in the media, the 11th, the 18th and the 25th, and obviously that's a decision for the Prime Minister.
They're all open. And how much money will we be spending on government advertising this week?
Well, we'll continue to spend on government advertising, just like the Labor Party spent $500 million on government advertising. But I tell you what, we won't
but
be
do you
doing.
Know what the figure is? But, I mean, you're the Treasurer. What are you likely to spend this week?
Well, money is being spent in accordance with approved processes, and that's all transparent.
மெல்பர்ன் பெருநகரின் கேம்பில் ஃபீல்ட் என்னுமிடத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட வேதியியல் தீ விபத்தில் இலங்கை தமிழர் விக்னேஷ் வரதராஜா என்பவர் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் ஆல்ஃபர்ட் மருத்துவமனையில் தீ காயங்கள் சகிதம் அவர் தீ காயங்கள் சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் இந்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமான நிலையில் இருந்து வருவதாக மருத்துவமனை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் கூறுகின்றன. இந்த வேதியியல் விபத்து பெரும் தீ விபத்தை ஏற்படுத்தியதில் இவரின் உடலின் பாகங்கள் கருகின என்று கூறப்படுகிறது. இந்த தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை அணைக்க சுமார் 30 தீயணைப்பு படை வீரர்கள் நேற்று வரை போராடினார்கள். தீ விபத்தில் கருகிய நிலையில் மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்கும் வரதராஜா அவர்கள் இலங்கையிலிருந்து 2013 புகலிடம் கோரி ஆஸ்திரேலியா நோக்கி வந்தவர் என்றும் அவர் பிரிட்ஜிங் விசாவில் தற்போது இருக்கின்றவர் என்றும் அவருக்கு தேவையான சிகிச்சை வழங்க மைக்ரன்ஸ் ஓகே சென்டர் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளது என்றும் இதுவரை $16,000 சேர்ந்துள்ளன என்றும் கூறப்படுகிறது. தொழிற்சாலை நிர்வாகம் பாதுகாப்பு விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கவில்லை என்பதே விபத்துக்கு காரணமா என்ற கேள்வி எழுந்திருப்பதாக ஆஸ்திரேலியன் ஓகர்ஸ் யூனியன் தொழிற்சங்கத்தின் டேவ் ஸ்வான் கூறினார்.
It comes down to enforcement of regulations. It comes down to being strict about it. I don't think with incidents like this you can afford to be lenient on operators who aren't following those laws, those rules, those regulations.
தாம் ஆட்சிக்கு வந்தால் கேன்சர் புற்றுநோய் நோயாளிகள் அதிக பயன்பெறும் வகையில் இன்னும் அதிகமாக 55.7 மில்லியன் டாலர் செலவிடப்படும் என்று லேபர் கட்சி அறிவித்துள்ளது. இந்த நிதி புற்றுநோய் நோயாளிகளுக்கு ஆதரவு வழங்கும் நிறுவனங்களுக்கும் இன்னும் அதிகமான நர்சஸ் தாதியர்களை பணியில் அமர்த்தும் வகையிலும் செலவிடப்படும் என்று லேபர் கட்சியின் நலம் தொடர்பான அறிவிப்பாளர் கேத்ரின் கிங் கூறினார்.
When you talk to people, whether it's the Breast Cancer Network of Australia, the Prostate Cancer Foundation of Australia, other cancer support services, they tell you there is huge unmet demand for support services across the country.
பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவ மாணவியர் அவர்கள் எழுத வேண்டிய அசைன்மெண்ட்ஸ் என அழைக்கப்படுகின்ற வீட்டு பாடங்களை பிறரை வைத்து எழுதுவது அல்லது பிறருக்கு காசு கொடுத்து எழுத வைப்பது எனும் முறைகேடுகளை முற்றாக தடுக்க புதிய கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படும் என்று ஃபெடரல் கல்வித்துறை அமைச்சர் டான் டேகன் கூறினார். அப்படி முறைகேடில் ஈடுபடுகின்றவர்களுக்கு அதிகபட்சம் 2 சிறை தண்டனை மேலும் சுமார் $200,000 அபராதம் என்று புதிய சட்டம் இயற்றப்படும் என்றும் மே மாத தேர்தலுக்கு பின்னர் லிபரல் கட்சி ஆட்சியில் தொடர்ந்தால் இந்த சட்டம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் அமைச்சர் டான் டேகன் குறிப்பிட்டார்.
those services which are based overseas, we are going to use blocking to make sure that they cannot provide those services. And for those who are here and operating in Australia, understand that we will come after you, because it is simply not fair for all those students who do the work themselves, who study hard, that they are facing competition from others who use online cheating services.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது செய்திச் சுருள். இனி இன்றைய நாணய மாற்று நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 124 இலங்கை ரூபாய் 22 சதங்கள், 49 இந்திய ரூபாய் 13 காசுகள், 0.96 சிங்கப்பூர் சதங்கள், 2.90 மலேசிய ரிங்கித். இனி SBS தமிழ் ஒலிபரப்புக்கும் ஆஸ்திரேலியாவின் முக்கிய நகரங்களில் நாளை நிலவும் காலநிலையை பார்ப்போமே. பெர்த் வெயிலாந்த காலநிலை 27 செல்சியஸ், அடலைடு மேகமூட்டமான காலநிலை 21 செல்சியஸ், மெல்பர்ன் வெயிலாந்த காலநிலை 25 செல்சியஸ், ஹோபார்ட் பின்னேரம் மழை பெய்யும் 22 செல்சியஸ், கேன்பரா காலையில் மூடுபனி நிலவும் 25 செல்சியஸ், சிட்னி அநேகமாக வெயிலாந்த காலநிலை 28 செல்சியஸ், பிரிஸ்பேன் அநேகமாக வெயிலாந்த காலநிலை 30 செல்சியஸ், டார்வின் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் 31 செல்சியஸ்.
SBS தமிழ் ஃபேஸ்புக்கை லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.